அனைவருக்கும் வணக்கம். ராஜேஷ்குமார் நாவல் பார்ட் 7. தன்னை மீறின அசதியில் அயர்ந்து போய் தூங்கிக் கொண்டிருந்த பவித்ரனுக்கு திடீரென விழிப்பு தட்டியது. படுக்கும்போது எரிந்து கொண்டிருந்த 0 வாட்ஸ் விளக்கு அணைந்து போயிருந்ததால் அறை முழுக்க இருட்டாய் தெரிந்தது. போர்வியை விளக்கியபடி கட்டலில் இருந்து எழுந்து உட்கார்ந்து மணிக்கட்டை உயர்த்தி ரேடியோ மின்னிய கை கடிகாரத்தை பார்த்தான். நேரம் சரியாய் 12:05. விளக்கு ஏன் எரியவில்லை? கட்டிலை விட்டு இறங்கி சுவிட்ச் போர்டு அருகே போனான். மெயினில் இண்டிகேட்டர் லைட் அணைந்து கிடந்தது. மெல்ல நடந்து போய் அறையின் மூலையில் மூடியிருந்த ஜன்னலை திறந்து அதன் வழியே பங்களாவை பார்த்தான். பங்களாவும் இருட்டில் கிடந்தது. நிமிட நேரம் பங்களாவையே பார்த்து கொண்டிருந்தவன் பிறகு ஜன்னலை மூட முயன்றபோது சற்றென்று கூர்மையானான். பங்களாவிற்கு பின்புறம் கொட்டியிருந்த இருட்டில் ஒரு வெளிச்சமாய் பொட்டு லேசாய் அசைந்து போய்க் கொண்டிருந்தது. என்ன அது? மெழுகவத்திரியா? சிம்னி விளக்கா? இந்த நேரத்தில் அதை எடுத்துக்கொண்டு யார் எங்கே போகிறார்கள்? பவித்ரனின் கிரைம் பிரான்ச் மூளை சுறுசுறுப்பானது. வேக வேகமாய் வந்து தன் சூட்கேஸை திறந்து அந்த பென் டார்ச் எடுத்துக்கொண்டு அவுட் ஹவுஸை விட்டு வெளியே வந்தான். கதவை வெறுமனே சாத்திவிட்டு டார்ச் உயிர்ப்பித்து கொண்டு வாசல்படி இறங்கினான். கண்களை உயர்த்தி பங்களாவின் பின்பக்கத்தை பார்த்ததும் அதிர்ந்தான். அந்த வெளிச்ச பொட்டு காணாமல் போயிருந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தான். அட்டை கரியான இருட்டில் எதுவும் புலப்பட மறுத்தது. அந்த வெளிச்சம் தெரிந்த இடம் வரை சென்று பார்க்கலாமா? பார் என்றது மனம். பவித்ரன் நடந்தான். இருட்டில் நின்றிருந்த பங்களா இப்போது பூதாகரமாய் தெரிந்தது. கிச் கிச் சென்று சில வண்டியின் சத்தம் மட்டும் வெளிவிடாமல் கேட்டது. பங்களாவின் பின்புறம் அவன் நின்றிருந்த இடத்தில் இருந்து 100 மீட்டர் தூரத்தில் இருந்தது பெரும்பாலும் பொட்டல் வெளி. பவித்ரன் நடந்தான். டார்ச்சின் வெளிச்சம் இருட்டை ஒற்றி ஒற்றி எடுத்துக்கொண்டே போக 2 நிமிடங்களுக்கு பின்னால் பங்களாவின் பின்புறத்துக்கு வந்தான். குளிர்காற்று ஜில்லென்று அடித்தது. பவித்ரன் கண்களை நாலா திசையிலும் சுழற்றி அந்த வெளிச்சப்பொட்டை தேடினான். நான் வருவதை பார்த்ததும் வெளிச்சத்தை அணைத்துவிட்டு எங்கேயோ ஒளிந்திருந்து பார்க்கிறார்களோ? டார்ச் வெளிச்சத்தை நகர்த்தி கொண்டே பங்களாவின் பின்பக்கமாக இன்னும் போனான். வழிபூராவும் நிறைய செடிகள் முட்கள். ஜாக்கிரதையாய் தாண்டி தாண்டி நடந்தான். 4-5 அடிகளுக்கு ஒரு தடவை நின்று தீர்க்கமாய் சுற்று முற்றும் பார்த்தான். மறுபடியும் நடந்தான். முன்னால் போய்கொண்டிருந்த டார்ச் வெளிச்சம் சற்றென்று அந்த பழந்த கிணற்று மேடை மீது பட்டதும் ஒரு வினாடி திடுக்கிட்டு போனான் பவித்ரன். கிணற்று மேடை நிரம்பவும் தூர்ந்து போயிருந்தது. அவற்றில் மேடை ஏராளமாய் வெடித்து போயிருக்க அதன் வெடிப்புகளுக்கு மத்தியில் எருக்கம் செடிகள் பீரிட்டு வளர்ந்திருந்தன. கிணற்று சுவரை சுற்றி கொண்டே அதன் அருகே வந்து உள்ளே எட்டி பார்த்தான். கிணற்றின் வாய் இருட்டாய் தெரிய அதற்குள் டார்ச் அடித்து பார்த்தான். வெளிச்சம் பட்டதும் ஒரு வௌவால் உள்ளிருந்து குவீரென்று முகத்தை அரைகிற மாதிரி பறந்து வந்தது. சலாரென்று பின்வாங்கி நகர்ந்தான் பவித்ரன். மனசுக்குள் ஒரு பயம் குதித்தது. முன்பின் தெரியாத இந்த பங்களாவின் பின்புறத்தில் இருட்டில் இப்படி அலைவது சரியில்லை. அவுட் ஹவுஸ்க்கே திரும்பி விடலாம். யோசித்து கொண்டே டார்ச் வெளிச்சத்தை திரும்பினான். திருக்கிட்டான். 20 அடி தொலைவில் அந்த சிமெண்ட் மேடை திறந்தது. மேடையில் மேல் ஒரு பெண் சம்மணமிட்டு உட்கார்ந்திருந்தாள். பவித்ரனின் இதயம் ஒருமுறை உதறி கொண்டது. யார் அது? உற்று பார்த்தான். பெண்தான். இந்தாமா, யார் அது அங்கே? பவித்ரன் குரல் கொடுத்தான். அந்த பெண்ணிடம் இருந்து எந்த அசைவும் இல்லை. 2 அடி எடுத்து முன்னால் வைத்தான். இந்தாமா, உன்னைதான் என்றான். அவள் திரும்பவே இல்லை. இன்னும் முன்னால் போனான். அதிர்ந்தான். சிமெண்டின் மேடையில் முகப்பில் டார்ச் வெளிச்சம் பட சில வினாடிகள் சப்த நாடிகள் அடங்கி போனான். வெளிச்சத்தில் சிமெண்டின் கரண்டில் எழுத்துக்கள் மசமசவென்று தெரிந்தன. படித்தான். திருமதியே லீலாவதி, தோற்றம், மறைவு என்று எழுதியிருந்தது. கீழே ஒரு வாசகம் பளிச்சென்று தெரிந்தது. அன்பின் திருவுருவே உன் ஆத்மா சாந்தி அடையட்டும். பவித்ரன் கையில் இருந்த டார்ச் நடுங்கியது. இது லீலாவதியின் சமாதி. அஜய் மனைவி லீலாவதியின் சமாதி. அவனுடைய கண்கள் பயமாய் சமாதியின் மேல் ஜமனமிட்டு உட்கார்ந்திருந்த பெண்ணை பார்த்தன. லீலாவதியின் ஆவியோ? டார்ச் வெளிச்சத்தை அந்த பெண்ணின் மீது அடித்து பார்த்தான். அந்த மாற்றம் சற்றென்று கண்களுக்கு சிக்கியது. பெயிண்டின் பளபளப்பும் நீட்டியிருந்த கையின் செயற்கைத்தனமும் ஓ, இது சிலையை என்கிற உண்மையை உணர்த்தியது. சமாதிக்கு அருகே வந்தான். சமாதி மேல் இருந்த அந்த பெண்ணின் சிலை தத்ரூபமாய் தெரிந்தது. நிஜமாகவே ஒரு பெண் சமணமிட்டு உட்கார்ந்திருந்த மாதிரியான தோற்றம். கண்கள் நேர்பார்வை பார்த்தன. உதட்டில் சிரிப்பு வெடிக்க பார்த்தது. கழுத்தில் போடப்பட்டிருந்த வார்டின் மாலையை வீசிய காற்றில் அசைந்தது. இவள்தான் லீலாவதியா? சிலையை பார்த்து கொண்டே சமாதியை சுற்றி வந்தான். சிலையாய் சமணமிட்டு உட்கார்ந்திருந்த லீலாவதி அவனையே பார்ப்பது போன்ற பிரம்மையில் உடம்பு பூராவும் ஜெல்லிட்டு போனான். வேண்டாம், இங்கே இருக்க வேண்டாம், அவுட்ஹவுஸ்க்கு போய்விடலாம். யோசித்து வேகமாய் திரும்பியவன் ஒரு குபீர் அதிர்ச்சிக்கு போனான். பாலெடுந்த அந்த கிணற்று சுவர் மேடையில் வெளிச்சம் பொட்டு தெரிந்தது. அடித்த காற்றை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நின்று நிதானமாய் இருந்தது. என்ன அது? இதயம் உதறிக்கொண்டு அதை நோக்கி போனான் பவித்ரன். வெளிச்ச பொட்டு வா வா என்றது. கிணற்றை நெருங்கினான். மேடையில் அந்த சின்ன அகல் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. நிறைய எண்ணெயோடு மெலிதான திரையோடு தீவிரமாய் எரிந்திருந்தது. இதை யார் வைத்துவிட்டு போனார்கள்? சுற்றுமுற்றும் பார்வையை போட்டான். எல்லா பக்கமும் இருட்டு. சில செல்வண்டின் சத்தம், வேகமாய் வீசும் குளிர்காற்று, மௌனமாய் அகல் விளக்கையே பார்த்தான் பவித்ரன். திடீரென்று அவனுக்கு பின்புறம் யாரோ நடந்து வரும் சப்தம், ஜல் ஜல் கொலுசு சத்தம். சுற்றுமுற்றும் பார்த்தான். சத்தம் எந்த பக்கம் இருந்து வருகிறது? பின்னாலா, முன்னாலா, பக்கவாட்டிலா? ஜல் ஜல் சத்தம் அதிகப்பட்டது. அவனை நெருங்கியது. அவ்வளவுதான். அதுவரைக்கும் தைரியமாயிருந்த பவித்ரன் சற்றென்று கலகலத்து போனான். கையில் இருந்த பென்டார்ச் கீழே நழுவி விழ அவுட்ஹவுஸை நோக்கி ஓட ஆரம்பித்தான். கெண்டைக்கால் முட்கள் சீரியதையும் பொருட்படுத்தாமல் ஓடி அவுட்ஹவுஸ் கதவு மேல் வந்து விழுந்தான். திரும்பி பார்த்தான். அந்த வெளிச்ச போட்டு மறைந்து போயிருந்தது. அவுட்ஹவுஸ்க்கு நுழைந்து கதவை சாத்தி கொண்டான். உடம்பு பூராவும் வியர்வை ஊற்று பொங்கியது. நெஞ்சை பிடித்து கொண்டு கட்டிலில் வந்து உட்கார்ந்தான். காலில் கொலுசு சத்தத்தோடு யார் வந்தார்கள் அங்கே? குழப்பமாய் படுக்கையில் சாய்ந்தான் பவித்ரன். வெளியே செல்வண்டி சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. நன்றி. 48 அடுத்த ஆடியோவில்.